செல்வத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் கல்வி அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், உடையார் முன் எல்லார் போல் ஏக கற்றும் கற்றார் கடையாரே கல்லாதவர். செல்வர் முன் வறியவர் வேண்டியதை விரும்பி நிற்பதை போல், கற்றவர் முன் கல்வியை விரும்பி ஏங்கி தாழ்மையாக நின்று கற்க வேண்டியவற்றை கற்பவரே உயர்ந்தோர் ஆவார்கள், அப்படி கற்காதவர்கள் இழிந்தவர் ஆவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் மற்றும் ஒரு குறள், தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு. ஆற்று மணலில் தோண்டப்படும் கிணற்றில் தோன்றுகின்ற அளவிற்கு மட்டும்தான் நீர் சுரக்கும். அதுபோல மக்களுக்கு அவர்கள் கற்கும் கல்வியின் அளவிற்கு மட்டும்தான் அறிவு வளர்ச்சி பெறும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தெரிந்த பாடல் தெரியாத தகவல், படம் அன்னக்கிளி. 1960s to 1970s வரைக்கும் இந்தியின் இசை தமிழ் திரையுலகை ஆட்டி படைத்த காலம். இந்தி மொழியை தமிழ் மண்ணை விட்டு விரட்ட எத்தனையோ அரசியல் கட்சிகள் கடுமையாக போராடின, பயனில்லை. பண்ணப்புறத்திலிருந்து வெறும் ஹார்மோனியத்தோடு வந்து புள்ளி போட்ட ரவுக்கைக்காரின் ஒரே பாட்டில் இந்தி மொழியை தமிழ் மண்ணை விட்டு ஓட ஓட விரட்டி எடுத்து விட்டார். இசை சாம்ராஜ்யம் தொடங்கிய தருணம் அது. உலகிற்கு மாமேதை என்னும் இளையராஜாவை அறிமுகப்படுத்திய பாடல். இளையராஜாவுக்கு திரைப்படத்தில் இசையமைக்க அவரது நண்பர் செல்வராஜ் தயாரிப்பாளர் பஞ்சு அருணாசலத்திடம் சந்தர்ப்பம் கேட்டார். பின்னர் தியாகராய நகரில் ஒரு வீட்டில் சந்தித்தனர். பஞ்சு அருணாசலம் அவர்கள் இளையராஜாவை நேரில் சந்திக்க பாம்க்ரோ ஹோட்டலுக்கு வர சொன்னார். இளையராஜா அவரை நேரில் சென்று பார்த்தார். பார்த்தபோது ஏதாவது ஒரு பாடல் பாடுங்கள் என்று சொன்னார். இசைக்கருவிகள் ஏதும் எடுத்து செல்லாத ராஜா ஹோட்டலில் உள்ள மேஜையை தட்டி தாளம் போட்டுக்கொண்டே அன்னக்கிளி ஒன்னத்தை எடுதே என்ற பாடலை பாடினார். அந்த பாடல் பஞ்சு அருணாசலத்துக்கு மிகவும் பிடித்து விட்டது. உடனே தனது படத்திற்கு இசையமைக்க சந்தர்ப்பம் அளித்தார். என்ன பெயரில் இசையமைக்க போகிறாய் என்று பஞ்சு அருணாசலம் கேட்டார். பின்னர் அவரே இளையராஜா என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஹோட்டல் அறையில் மேஜையில் தாளம் போட்டுக்கொண்டு பாடிய அன்னக்கிளி ஒன்னத்தை எடுதே பாடல் படத்தில் இடம்பெற்றதுடன் அந்த படத்தின் பெயரும் அன்னக்கிளி என்றானது. இந்த பாடல் படத்தில் இரண்டு முறை வரும். முதல்ல எஸ் ஜானகி அம்மாவின் மகிழ்ச்சியான குரலில் இந்த பாடல் வரும். இந்த பாடல் அவங்க பாடும்போது அப்படியே கிராமிய மனத்தோட பிரமாதமாக இந்த பாடலை அவங்க பாடியிருப்பாங்க. அடுத்து டிஎம்எஸ் அவர்களின் குரலில் சோகமாக இந்த பாடல் ஒளிபரப்பாகும். அவருடைய குரலில் அத்தனை கிராமிய மனம் இல்லாமல் ஒரு நகரத்திலிருந்து கிராமத்துக்கு வந்த ஒரு வாத்தியாருக்கு பாடுறதுனால நாகரீக பூச்சோட அவருடைய குரலில் இந்த பாடல் ஒளிபரப்பாகும். இன்னைக்கு எஸ் ஜானகி அம்மாவின் குரலில் அன்னக்கிளி உன்னை தேடுதே உங்களுக்காக.
வர சனிக்கிழமை நம்ம முத்தமிழ் சங்கத்தினுடைய ஒரு நிகழ்ச்சியாக பதின்ம வயதினருக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது அவர்களுடைய ஆளுமை திறனை எப்படி அதிகரிக்கிறது, இந்த டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதன்படி அவர்களுடைய பல வாரங்களாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அதனுடைய இறுதி கட்டம் கடந்த வார சனிக்கிழமை பொதுமக்கள், அதாவது சங்க உறுப்பினர்கள் மற்றும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் முன்னிலையில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் அவர்களுடைய பேசும் கலை, ஆராயும் திறன், சிந்திக்கும் திறன், இப்படி பல கோணங்களில் அந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக பரிமளிச்சாங்கன்னு தான் சொல்லணும். அந்த குழந்தைகள் எடுத்துக்கொண்ட தலைப்புகளை வச்சு அவர்களுடைய திறன் வெளிப்பட்டதை வந்து நம்ம சொல்லலாம். சில தலைப்புகள் வந்து நம்ம இந்த நாட்டினுடைய உயர்நிலை கல்வி, தொழில்நுட்பம், ஒரு சுகமா இல்லை சோதனையா அப்படின்ற தலைப்பில், நேரத்தினுடைய அவசியம், ஆளுமை, நேரம் நம்ம எப்படி ஆள்கிறது அப்படின்றத பொறுத்து, என்னை கவர்ந்த கதாநாயகர்கள் என்று அந்த குழந்தை வந்து தன்னுடைய தாய் தந்தையரையே கதாநாயகர்களாக சொன்னது, தமிழ் மொழியினுடைய அருமை, அதனுடைய வளர்ச்சி வரலாறு அப்படி, அப்புறம் மைக்கேல் ஜாக்சனுடைய பெருமைகள், இப்படி பல விதங்களில் தங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தினாங்க. நம்ம குழந்தையா, நம்ம சங்க குழந்தைகளா இப்படி பேசுது அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் வியக்கிற வண்ணம் ரொம்ப அருமையா ஏற்பாடு செய்திருந்தாங்க. இதுல வெற்றி பெற்றவர்களுக்கும் அதை விட பங்கு பெற்ற எல்லோருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கணும். இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா ஏற்பாடு செய்திருந்த இலக்குவன் சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நாதன் சாமிநாதன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அந்த டோஸ்ட் மாஸ்டர் குழுவினருக்கும், இதை வந்து இந்த இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி தந்த முத்தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவினருக்கும் நம்முடைய நன்றியை சொல்லிக்கலாம். இந்த பேச்சு கலையை பத்தி நம்ம சொல்லும்போது அது வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. பேசும் கலை வளர்ப்போம் அப்படின்ற தலைப்புல நிறைய தலைவர்கள் எழுதியிருக்காங்க நம்ம தமிழ்லேயே. அதே மாதிரி பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஒரு பேசும் கலை வளர்ப்போம் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுவும் ரொம்ப நிறைய பேருடைய வரவேற்பை பெற்ற புத்தகம். அதை போலவே குமரி அனந்தன் ஐயா அவர்களும் அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ரொம்ப நல்ல புத்தகம். இதுல வந்து நம்முடைய பேச்சு நம்முடைய ஆளுமையை எப்படி வழிகாட்டுது, ஒவ்வொருவருக்கும் சிந்திக்கணும் தெளிவாக இருந்தால் அதை வெளிப்படுத்தும் திறன் குறைவா இருக்கிறதுனால அவங்களுக்கான வெற்றி கடுமையானதாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுவதும் தொழில் ரீதியாக பிறரிடம் பேசுவதும் வெவ்வேறானது. அதாவது குடும்பத்தை பொறுத்தவரை நம்முடைய கருத்தை தெரிவிக்கணும்னா எந்த வரமுறையும் கிடையாது. ஆனா தொழில் ரீதியா பேசும்போது நம்ம பேச்சும் கருத்தும் நம்முடைய உச்சரிப்பும் தெளிவா இருக்கணும். உச்சரிப்பு போதுமான சத்தத்துடன் பேசுறது, சரியான இலக்கணத்தை பயன்படுத்துறது ஆகியவற்றில் ரொம்ப கவனமா இருக்கணும். பேசும்போது அதிகமாக இடைநிறுத்துவதோ ஒரே கருத்தை மீண்டும் வெளிப்படுத்துவதோ இருக்கக்கூடாது. வார்த்தைகளில் தடுமாற்றம் இல்லாம இருப்பதில் கவனமா இருக்கணும். கருத்துக்களை விரைவாகவோ தாமதமாகவோ முடிக்காம சரியான நேரத்தில் முடிக்கும் திறனும் கட்டாயமானது. இது கூட அந்த அவர்களுடைய அந்த பயிற்சியில ஒரு முக்கியமான காரணியா இருந்தது. அந்த சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்றதும் ஒரு வரைமுறையா இருந்தது. அதே மாதிரி நம்முடைய பேச்சு எதிராளியே நம்முடைய பேசினால வசப்படுத்தணும். சரியான நேரத்துல நிறுத்தி பேசுறது, சரியான உடல் மொழி, குரல், நேரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரியான நடையினால சளிப்பூட்டும் கருத்தை கூட ஈர்க்கும்படியா சொல்ல முடியும். பேசும் சபையை ஆராய்ந்து பேசணும். பதட்டமும் தேவையற்ற பயம்தான் பேச்சு திறனுக்கு எதிரான தடைகள். எனவே நம்ம பொறுத்த புறந்தள்ளக்கூடிய விஷயங்களை ஒதுக்க வேணும். நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கேற்ப யாரிடமும் எந்த வகையுமான பேச்சு திறனை வெளிப்படுத்தணும் என்பதையே நாம் பயிற்சி கொள்ளலாம். கண்ணாடி முன்னாடி நின்று ஒரு மணி நேரம் பேசி பழகி அந்த திறமையை வளர்த்துக்கலாம். உச்சரிக்க கடினமான வார்த்தைகளை அடிக்கடி பழகி பார்க்கணும். இதனால தயக்கம் இல்லாமல் பேச முடியும். நம் பேச்சுக்கு எப்படி இருந்தாலும் பார்வையாளர்களிடமிருந்து பலதரப்பட்ட விமர்சனங்கள் வரும் தான். அதை யாரும் தவிர்க்க முடியாது. அந்த விமர்சனத்துக்கு பயந்து திறமையான சரியான இடத்துல வெளிப்படுத்த தயங்கினால் இழப்பு நமக்கு தான். நம்முடைய கருத்துக்களுக்கு எதிர் விமர்சனங்கள் எழுந்தாலும் அதையும் நேர்மறையா எடுத்துக்கிட்டு தவறுகளை திருத்தி அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். பேச்சு என்பது கருத்தை வெளிப்படுத்தும் ஆயுதம் மட்டுமல்ல, நம்மை முழுமையாக பிறருக்கு வெளிக்காட்டும் ஒரு சாதனம். அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மட்டுமல்ல தொழிலிலும் எளிதியாக வெற்றி பெறலாம்.
மனதில் பிடித்தது. நாராயணமூர்த்தி ஓய்வு பெற்ற உயர்நிலை ஐஏஎஸ் அதிகாரி. ஆரவாரம் மிக்க பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் தனது மகன் பெங்களூரில் வாங்கியிருந்த டீலக்ஸ் பிளாட்டில் குடியேறினார். அது சுமார் 2000 குடியிருப்புகள் கொண்ட மிகப்பெரிய ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ். அதிகார தோரணையில் மிதந்து பழக்கப்பட்ட அவருக்கு இந்த ஓய்வான வாழ்க்கை நிறையவே சலிப்பையும் வெறுப்பையும் தந்தது. செட்டிலாகி சில ஆட்கள் ஆனபின் ஒரு நாள் காலார குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் அமைந்துள்ள நீண்ட நடைபாதையில் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். இவரை யாருக்கும் தெரியாததால் எவரும் கண்டுகொள்ளவில்லை. யாரிடமும் பேசாது விரக்தியோடு சில நிமிடம் நடந்துவிட்டு அங்குள்ள பூங்காவில் உள்ள பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்தார். பெஞ்சில் சுமார் 80 வயதுக்கு மேற்பட்ட ஒரு முதியவரும் அமர்ந்திருந்தார். அரைக்கை கதர்ச்சட்டை கதர் வேஷ்டியுடன் ஒரு காங்கிரஸ் தியாகி போல இருந்தார். சிறிது நேரம் சென்றது. பெரியவர், நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்களா என்று வினவினார். அவ்வளவுதான், மடை திறந்த வெள்ளம் போல நாராயணமூர்த்தி தனது சுயபுராணத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார். தான் தனது 25 வயதில் ஐஏஎஸ் தேர்வில் சிறப்பாக தேறியது, 35 காலம் ஐஏஎஸ் அதிகாரியாக பல அரசு துறைகளில் பணியாற்றியது, தான் பெற்ற விருதுகள் மற்றும் சாதனைகள், சிறப்பு செயலராக ஓய்வு பெற்றது, தனது மகன் மகள் இருவரும் ஐஐடியில் படித்து பின் அமெரிக்காவில் செட்டிலானது, அவரது 4 பேரக்குழந்தைகள் என ஒன்று விடாமல் சுமார் அரை மணி நேரம் தனது பெருமைகளை சற்று கர்வத்தோடு விரிவாக கூறி போரடித்து விட்டார். பெரியவர் அமைதி காத்தார். வியந்து பாராட்டுவார் என எதிர்பார்த்த நாராயணமூர்த்தி ஏமாற்றமடைந்தார். பின்னர் இங்கே யாரும் ஒருத்த கூடவும் சரியா பேச மாட்டேங்கிறாங்களே என வெகுவாக ஆதங்கப்பட்டார். நீங்க பேசுனா அவங்களும் பேசுவாங்க என பெரியவர் ஆரம்பித்தார். அங்கு சற்று தள்ளி மற்றொரு பெஞ்சில் உட்கார்ந்திருந்த தன்னை போன்ற ஒரு முதியவரை காட்டி, அவன் பெயர் ஆறுமுகம் பிள்ளை, என் பாலிய நண்பன், கிளாஸ்மேட், ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். இங்குள்ள தமிழ் குழந்தைகள் ஆங்கிலமும் இந்தியும் சரளமாக எழுதும் பேசும், ஆனால் தமிழ் பேசவரும் எழுத படிக்க தெரியாது. அந்த குழந்தைகளுக்குன்னு பிரத்யேகமா ஒரு தமிழ் ஸ்கூல் நடத்துறான் அவன். இங்கு அவனை எல்லோருமே தமிழ் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அவனை இங்கு தெரியாத ஆளே கிடையாது என தூரத்தில் இருந்தபடியே அறிமுகம் செய்தார். அதோ சிவப்பா உயரமா இருக்கிறவர் தான் வாசுதேவன் நாயர் என இன்னொருவரை அடையாளம் காட்டினார். அவர் இஸ்ரோவுள்ள விஞ்ஞானியாய் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என்றார். அடுத்து ஒருவரை காற்றி, அவர்தான் ஸ்ரீதர் மேனன், சவுத் சென்ட்ரல் ரயில்வே ஜெனரல் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் என அறிமுகம் செய்தார். அடுத்து ஆஜானுபாவனாய் இருந்த சர்தாஜியை காட்டி, அவர்தான் உத்தம் சிங், இந்திய ராணுவத்தில் மேஜர் சன்னன் ஜெனரலாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், பரம்வீர் சக்ரா விருது பெற்றவர் என்று அறிமுகம் செய்தார். கடைசியாக காக்கி பேண்ட் நீல ஷர்ட் போட்டிருந்த ஒருவரை காட்டி, அவர்தான் கலியமூர்த்தி, பிஹெச்இஎல் போர்மனாயிருந்து ஓய்வு பெற்றவர், இந்த குடியிருப்பின் முதுகெலும்பே அவர்தான், எங்களது கௌரவ ஃபெசிலிட்டி மேனேஜர், எங்களது பிளம்பிங் எலக்ட்ரிக் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மகான் என அறிமுகம் செய்தார். மேலும் கூறினார், இவர்கள் அனைவரும் நல்ல நண்பர்கள், பொதுவான விஷயங்களை பேசி மகிழ்வார், யாரும் தங்களது கடந்த கால பெருமைகளை அசை போடுவதில்லை, மேலும் என்னையும் ஆறுமுகத்தையும் தந்தை போல் பாவித்து மரியாதை செலுத்துவர் என விரிவாக எடுத்து கூறினார். தங்களை பற்றி எதுவும் சொல்லவில்லையே என்று நாராயணமூர்த்தி வினவினார். பெரியவர் மெதுவாக, நான் இருமுறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளேன், திருமணம் எதுவும் செய்து கொள்ளவில்லை, இங்குள்ள குடியிருப்போர் சங்கத்தின் கௌரவ தலைவராக செயல்படுகிறேன் என ஆர்ப்பாட்டமின்றி கூறினார். ஆடிப்போனார் நாராயணமூர்த்தி. பெரியவர் மேலும் அறிவுரையாக சில விஷயங்களை கூறினார். ஓய்வு பெற்ற நிலையில் உள்ள நாம் அனைவரும் ஃபியூஸ்டு பல்பு மாதிரிதான். பல்புகளில் பல வகை உண்டு. 0 வாட் பல்பு விடிவிளக்காய் பயன்தரும். 40 வாட் பல்பு குறைவான வெளிச்சம் தேவைப்படும் பகுதிகளில் பயன்படுத்தப்படும். டியூப் லைட் பரவலான வெளிச்சத்தை தரும். ஹெட்லாம்ப் காரில் பயன்படும். ஹாலஜன் லேம்ப் உயர்நிலைகளில் பயன்படும். ஆனால் எல்லாம் வெளிச்சம் தரும். பயன்பாடுகள் தான் வெவ்வேறு. ஆனால் ஃபியூஸ் ஆன நிலையில் அவை மாற்றப்படும். அதுபோல நாம் ஒவ்வொருவரும் வாழ்நாளில் வெவ்வேறு பணிநிலைகளை மேற்கொண்டு அதற்குரிய பணிகளை செய்கிறோம். ஓய்வு என்பது ஃபியூஸ்டு பல்பு நிலை. இதை உணர வேண்டும். நமக்கு மாற்றாக மற்றவர் தயாராக இருக்கையில் வழிவிட்டு ஒதுங்குகிறோம். ஆனால் உதிக்கும் சூரியனின் மதிப்பே தனி. அதனை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் நாம் மறையும் சூரியனை கண்டுகொள்வதே இல்லை. ஆனால் இரண்டுமே சூரியன்தான். ஒளி தரும் காலை கதிரவன் நமது பனிக்காலம் போன்றது. சுறுசுறுப்பாய் இயங்குகின்றோம். மாலை நேரத்தில் ஓய்வை நாடுகிறோம். நமது பணி ஓய்வு மாலை கதிரவன் போன்றதே. அமைதி நாடி ஓய்வுற்று இருக்க வேண்டிய மாலை வேளைகளில் காலை நேர கனவுகள் அர்த்தமுற்றவை. அவை அசைபோடுவது பேதமையே. மாலை நேர நிஜங்களில் காலை நேர கனவுகள் அர்த்தமற்றவை என்று போதனை செய்தார், மனத்தெளிவு பெற்றார் நாராயணமூர்த்தி.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். அன்பான என் தமிழ் உறவுகளே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருட கால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபே போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்து இல்லாம செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
Harry Potter பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? முக்காவாசி பேருக்கு தெரியும். அதுவும் இந்த ஹாரி பாட்டர் புஸ்தகம் சின்னவங்க பெரியவங்க வயசு வித்தியாசம் இல்லாம, ஆண் பெண் பேதம் இல்லாம அத்தனை பேரும் படித்த புத்தகம். ஹாரி பாட்டர் புத்தகம் 1997 ஜூன் 26 முதல்ல இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தை எழுதினவங்க ஜே.கே. ரவுலின்றவங்க. இந்த பேர்லேயும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. இவங்க இந்த ஹாரி பாட்டர் புத்தகத்தை எப்படி எழுதினாங்கன்னா, ஒரு நாள் ட்ரெயின் லேட்டாக வந்ததுன்னு 4 மணி நேரம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன், கண்ணாடி போட்ட சின்ன பையன், தான் மந்திரவாதின்றத, மந்திர சக்தி தன்கிட்ட இருக்குன்றத தெரியாமையே அவன் வளர்ந்துட்டு வர்றான் அப்படிங்கிற ஒரு சின்ன கருவில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணது தான் இந்த ஹாரி பாட்டர் கதை. இவங்க பேரு ஜே.கே. ரவுலின். இவங்க இந்த கதையை கடகடன்னு எழுதி முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு ஒரு பப்ளிஷர் கிடையாது, 12 பப்ளிஷிங் கம்பெனி ஏறி இறங்கியிருக்காங்க இந்த புத்தகத்தை கொண்டுகிட்டு வெளியிடுறதுக்காக. அத்தனை பேரும் நிராகரிச்சிருக்காங்க. கடைசியாக ப்ளூம்ஸ்பெரின்ற பப்ளிஷிங் கம்பெனி, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய கம்பெனி, அதை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பேரில் கொஞ்சம் மாற்றம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய முழு பேரு ஜொஹான் கேத்லின் ரவுலிங். இந்த மாதிரி மந்திரவாதி கதையெல்லாம் பெண்கள் எழுதுனா அதை வந்து அவ்வளவு நல்லா போய் ரீச் ஆகுமான்றது ஒரு சந்தேகமாக இருக்கு. அதனால நீங்கள் பேரை கொஞ்சம் மாறுதலாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன பிற்பாடு, இவங்க தான் பெண்ணுன்ற அடையாளத்தை மறைச்சிக்கணுன்றதுக்காக ஜே.கே. ரவுலின்னு தன்னோட பேரை போட்டு இந்த புத்தகத்தை முதல் முதல்ல அச்சிட்டு வெளியே வந்தது ஜூன் 26 1997. 6 மாதம் சரியாக 1998 பிப்ரவரியில் இந்த புத்தகம் எவ்வளவு தெரியுமா வித்திருக்கு? கிட்டத்தட்ட 500 ஜில்லியன் கைண்ட் ஆஃப் புஸ்தகம் வித்திருக்குது. உலகத்திலேயே மிகவும் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புஸ்தகம்னா ஹாரி பாட்டர் புஸ்தகம்தான். யாராலையும் நம்ப முடியல, இவங்க இந்த கதையை எழுதும்போது இவங்க மனசில் வச்சிருந்த ஆடியன்ஸ் யாருன்னா, ஒரு 6 to 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக எழுதுகிறோம் அப்படின்னு நினச்சிதான் இவங்க எழுதுனாங்க. ஆனால் தீயா பத்திக்கிட்டு வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் பேதம் இல்லாமல் அத்தனை பேரும் உலகத்தில் வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க இந்த கதையை. இந்த கதை 80 மொழிகளில் இந்த புஸ்தகம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் கூட பல லட்சங்களில் இந்த புத்தகம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. கதை ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய வித்தியாசமான கதையெல்லாம் கிடையாது. நம்ம மாடிப்படி மாது மாதிரி இந்த ஹாரி பாட்டரோட அம்மா அப்பா இல்லாதனால தன் மாமா வீட்டுக்கு வளர்றதுக்கு வர்றான். மாமா வீட்டில் மாடிப்படிக்கு கீழே ஒரு சின்ன ரூமில் தன்னோட வாழ்க்கையை தொடங்குறான். அவனுக்கிட்ட மந்திர சக்தி இருக்குன்றது அவனுக்கே தெரியல. அவங்க மாமா அந்த மந்திரவாதிக்கான ஸ்கூல், மந்திர சக்தியை சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்கூலில் அவர் வேலை செய்கிறதுனால அதில் தன்னோட மருமகனை சேர்த்து விடுறாரு. அங்கே அவனுடைய மந்திர சக்தி அவனுக்கு வெளிப்படுது. தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு வழக்கம் போல் கதை தான், கெட்டவங்களை அழிக்கிறதும் நல்லவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும். இது ஒரு புஸ்தகம் கிடையாது, இதே போல் 7 புத்தகங்கள் இந்த அவங்க எழுதியிருக்காங்க. இந்த கதையை வார்னர் பிரதர்ஸ் வாங்கிக்கிட்டு 8 படங்களை வெளியிட்டிருக்காங்க. ஒரு படமும் பிளாக் பஸ்டர் தான். அந்த அளவுக்கு வசூலில் அள்ளி குதிச்சிருக்கு. எனக்கு இன்னைக்கு இப்பயே ஹாரி பாட்டரை பற்றி சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஒரு 2 விஷயம். இது 97 June 26 இந்த முதல்ல இந்த புஸ்தகம் வெளியானது. ஒன்று, என்னோட பொண்ணோட ரூமுக்கு அன்னைக்கு போகும்போது அந்த பழைய புஸ்தகங்கள் எடுக்கல, வரிசையாக ஹாரி பாட்டர் புத்தகங்களை பார்த்த பிற்பாடு அவள் சின்ன வயசில் ரூம் ஃபுல்லாக ஹாரி பாட்டர் போஸ்டர்ஸு, ஒரு புக்கு விடாது வாங்கி படித்தது எனக்கு ஞாபகம் வந்தது. அதனால இதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன்.
நம்முடைய அன்னபூர்ணி அவர்கள் 46 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த அன்னக்கிளி திரைப்படத்தினுடைய ஞாபகத்தினை நமக்கெல்லாம் ஏற்படுத்திவிட்டார். அந்த நினைவலைகளில் தாண்டி கொண்டிருக்கின்றோம். நான் இந்த நிகழ்ச்சியின் முன்னாடியே சொன்னது போல, அந்த டீனேஜர்ஸ்க்கு நடந்த 13 வயதினருக்கான டோஸ்ட் மாஸ்டர் அந்த குழுவில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு வந்து, வெற்றி என்பது பயணமா இலக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது நிறைய குழந்தைகள் நல்ல ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்முடைய வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் வெற்றி அப்படின்றது எதை சொல்லுதுங்கன்னா, 4 வயதுல தனியாக நடக்க முடிந்தால் வெற்றி, 8 வயதில் தனியாக வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்பினால் வெற்றி, 12 வயதுல நல்ல நண்பர்கள் கிடைத்தால் வெற்றி, 18 வயதுல வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றால் வெற்றி, 22 வயதுல பட்டாதாரியாக பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறணும், 25 வயதுல நல்ல வேலை கிடைத்து வெற்றி பெறணும், 30 வயதுல தனக்கென குடும்பத்தை அமைத்துக் கொள்ள முடியுமானால் வெற்றி, 35 வயதுல போதுமான அளவு சம்பாதிக்க முடியுமானால் வெற்றி, 45 வயதுல இளைஞரை போன்ற உருவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னா வெற்றி, 50 வயதுல தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை அளிக்க முடியும்னா அது வெற்றி, 55 வயதுல நம் கடமைகளை தொடர்ந்து சரியாக செய்ய முடியுமானால் அது வெற்றி, 60 வயதில் ஓய்வு பெற வேண்டியவர் என நிராகரிக்கப்படாமல் செயலாற்ற முடியும் அப்படின்னா அது வெற்றி, 65 வயதுல நோயினால் வாழ முடியாமல் வெற்றி, 70 வயதில் மற்றவர்களுக்கு பாரம் இல்லாமல் வாழ முடியும்னா வெற்றி, 75 வயதுல பழைய நண்பர்களுடன் உறவாடி மகிழ முடியுமானால் வெற்றி, 80 வயதில் மற்றவர்களுக்கு துணை இல்லாமல் வெளியே சென்று வழி தவறாமல் வீடு திரும்ப முடியும்னா வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வாட்ஸ்அப்ல இருந்த தகவல் தாங்க. அது மாதிரி தான் இளைப்பாற முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் நிழலுக்காக மரம் வைப்பவனே வாழ்வை உணர்ந்தவன் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு. வெட்டி எறிந்தாலும் மீண்டும் வேரூன்றி வெட்டியவனுக்கே நிழல் தரும் மரம் போன்ற மனம் நமக்கு வேண்டும். புகழ்ந்தால் மயங்காமலும் இகழ்ந்தால் தளராத மனமும் வேண்டும். மூளையின் புத்திசாலித்தனத்தை விட இதயங்களின் தூய்மை சிறந்தது. தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன், தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மாமனிதன் என்கின்ற நம்முடைய முத்தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் ஸ்ரீசாமி அவர்களின் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சி சிறக்க உதவிய திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு நன்றியினை கூறி இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?